الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على جل ثناه وتعالى بفضله அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரால் இந்த மஸ்ஜிதிலே அவனது மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் கூறும் ஒழுக்க வாழ்வு என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டிருக்கிறார்கள். அன்பின் சகோதரர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையான கொள்கைகள் இருக்கிறது. இதை நாம் அக்கீதா என்று சொல்வோம். இஸ்லாத்தை ஒரு கட்டிடமாக நாங்கள் கற்பனை பண்ணினால், அக்கீதா என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை என்பது அந்த கட்டிடத்தினுடைய பவுண்டேஷனை போன்றது, அத்திவாரத்தை போன்றது. இந்த கட்டிடத்தினுடைய தூண்களாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ்ஜி போன்ற கடமைகள் இருக்கும். கட்டிடத்தினுடைய சுவற்றிலே பூசப்படக்கூடிய சுண்ணாம்பு, அலங்கார அமைப்புகளை போன்றதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க வாழ்க்கை என்பது. கட்டிடத்துக்கு அத்திவாரம் அவசியமானதுதான். ஆனால் வெளியிலே இருந்து பார்க்கிற போது அத்திவாரம் தெரியாது. கட்டிடத்தினுடைய வெளிப்பூச்சுக்களை பார்த்தால் அந்த கட்டிடம் அழகானது அல்லது அசிங்கமானது என்று யாரோ சொல்ல போகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இஸ்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒழுக்க வாழ்க்கையின் மூலமாகத்தான் இஸ்லாம் என்பது ஒரு அழகான மார்க்கம், ஒரு நல்ல வழி என்பதை பிற மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த அடிப்படையிலே இஸ்லாத்தில் ஒழுக்க வாழ்க்கைக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்குர்ஆனில் இதை பல விதங்களிலே உணர்த்தியிருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். தன்னை நபி என மக்களுக்கு சொல்கிறார்கள். அப்போது அந்த மக்கள் இவர் பொய் சொல்கிறார், பொய்யர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை மறுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான ஒரு தூதர் தான் என்பதற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன ஆதாரம் என்னன்னா, நீங்க மக்கள்கிட்ட இப்படி கேளுங்க, வக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரா மின் கபிலிஹி, நான் என்னை நபி என சொல்வதற்கு முன்னால் 40 வருடங்கள் உங்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த வாழ்க்கையை வைத்து நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று நபியை நீங்கள் இந்த மக்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் வாழ்ந்த 40 வருட வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே ஒரு முறை கூட அவர் பொய் சொன்னது கிடையாது, யாரையும் ஏமாற்றியது கிடையாது, மோசடி செய்தது கிடையாது, அசிங்கமான அருவறுப்பான எந்த செயல்பாடுகளும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. இந்த வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், 40 வருடமாக ஒரு பொய் சொல்லாத நான், 40 வருடமாக ஒரு தனி நபரை ஏமாத்தாத நான், இப்போது வந்து முழு சமுதாயத்தை ஏமாற்றுகிறேன் என்று நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? அல்ல, இதுவரைக்கும் சும்மா கூட ஒரு பொய் சொல்லாத நான் அல்லாஹ்வுடைய பேரில் பொய் சொல்வேன் என்று நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்டச் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆதாரங்களில் ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் பண்பாடுகள் என்பதை இந்த வசனமும் இந்த வாதமும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனசு நோக செய்த ஒரு பிரச்சனை தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். நாங்களும் எங்களுக்கு யாராவது பிடிக்கலன்னா அவனுக்கு பைத்தியம் என்று சொல்லுவோம். ஆனா எங்களுக்கே தெரியும், நான் சும்மா சொல்றேன்னு தெரியும், அவங்களுக்கும் தெரியும் சும்மா தான் சொல்றான்னு சொல்லி, கேட்கிறவனுக்கும் தெரியும் அவன் சும்மா சொல்றான், அவன் கோபத்துல சொல்றாங்கன்னு தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஜ்னூன், பைத்தியம் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, மக்கள் உண்மையிலே இவருக்கு பைத்தியம் என்று நம்பக்கூடிய அளவுக்கு சொன்னார்கள். ஒரு முறை இந்த பைத்தியங்களுக்கு ஓதி பார்க்கக்கூடிய ஒருவர் மக்காவுக்கு வருகிறார். அங்கு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியம் என்ற செய்தி அவருக்கு கேள்விப்படுகிறது.
அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நல்லெண்ணம் வருகிறது. எத்தனையோ பேருக்கு நாங்க மருத்துவம் செய்திருக்கிறோம். இந்த மக்காவிலேயே பிரச்சனைக்குரிய இவருக்கு மருத்துவம் செய்தால் முழு மக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணதா இருக்கும், நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார். வந்து சொல்கிறார், உங்களுக்கு பைத்தியம் என்று நான் கேள்விப்பட்டேன், என் மூலமாக அல்லாஹு தஆலா நிறைய பேருக்கு பைத்தியத்தை குணமாக்கி இருக்கிறார், நீங்கள் அனுமதித்தால் உங்களுக்கு நான் வைத்தியம் செய்யலாம் என்று கேட்கிறார். ஒருவர் வந்து உங்களுக்கு பைத்தியமா நான் மறந்து செய்கிறேன் என்று கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் என்ற கதை பரவி இருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் நினைய பாருங்க, எங்களுக்கு இன்றைக்கு சாதாரணமான ஒரு பைத்தியக்கார பைத்தியத்தினுடைய ஆரம்பம், டாக்டர் கூட்டிட்டு போறா கூட என்ன செய்வாங்கன்னா கூட ஒரு ஆள் போவார், என்னைய செக் பண்ண போறா நீங்களும் வாங்கண்டு, யார செக் பண்ணணுமோ அவட சொல்ல மாட்டா, உங்களை தான் கொண்டு போய் ஒரு மனோதத்துவ டாக்டர் எல்லாம் காட்ட போறேன் சொல்லாம நண்பர் மாதிரி கூட்டிட்டு, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை நீங்களும் வாங்கண்டு, அவர் எங்களை என்ன வச்சு அவரை விசாரிப்பான் டாக்டர், நேரடியா உங்களுக்கு பைத்தியம் சொன்னா அவன் டாக்டருக்கு பைத்தியம் சொல்லிட்டு போயிடுவான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையும் பேசல, அவரை எதிர்த்து எனக்கெல்லாம் பைத்தியம், உனக்கு தான் பைத்தியம் சொல்லல. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு என்று ஹம்து ஸலவாத் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹம்து ஸலவாத் முடிய அவர் சொல்கிறார், திரும்பவும் இதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொல்றாங்க, திரும்பவும் இதை சொல்லுங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் ஹம்து ஸலவாத் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் நாங்கண்ட ஒரு பிரச்சனை உனக்கு விளங்காதான் கேட்டுருப்போம். பைத்தியம்னு சொன்னவன் திரும்ப திரும்ப மூடுதலம் சொல்ல வச்சிட்டு சொல்றாரு. நான் எத்தனையோ சாஸ்திரக்காரனுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன், ஆனால் இது சாஸ்திரக்காரனுடைய பேச்சு கிடையாது, சூனியக்காரனுடைய பேச்சு கேட்டிருக்கேன், இது சூனியக்காரனுடைய பேச்சும் கிடையாது, கவிதைகளை கேட்டிருக்கேன், இது கவிதைகளும் கிடையாது, கடல் அலைகளையும் பிடித்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க வலிமையான வார்த்தைகள் இவைகள், இது சாதாரண மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையாக இருக்க முடியாது என்று கையை நீட்டுங்கள், உபாயுத்தபில் இஸ்லாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சம்பவத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் என்பது உண்மை போன்று பரவப்பட்டது, இது ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனையான ஒரு செய்தியாக இருந்தது. அதனால் அல்லாஹ்வே ஆறுதல் சொன்னான், மா அந்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், நபியே அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எது நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் என்று சொன்னதினால், உலகத்திலேயே பைத்தியம் இல்லை என்று அல்லாஹ்வினால் செட்டிகள் கொடுக்கப்பட்டவர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அதற்கு அல்லாஹ் சொன்ன ஆதாரம் என்ன தெரியுமா, இன்னக்கல் அலா குலுக்கின் அதீம், நீங்க மகத்தான பண்பாடு உள்ளவரா இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் பைத்தியம் சொல்றீங்க, இவருடைய நடவடிக்கையை நீங்க பாருங்க, அவர் பேசினால் அந்த பேச்சு தான் அழகான பேச்சாக இருக்கிறது, அவர் சிரித்தால் அந்த சிரிப்பு தான் அழகான சிரிப்பாக இருக்கிறது, அவர் நடந்தால் அந்த நடை அழகான நடையாக இருக்கிறது, அவருடைய முழு வாழ்க்கையுமே அழகாக இருக்கிறது. பைத்தியக்காரனுடைய பேச்சில நடத்தையில செயல்பாடுல குறைபாடு இருக்கும், எந்த குறைபாட்டை இவற்றை நீங்க கண்டீங்க என்று அல்லாஹு தஆலா இவருக்கு பைத்தியம் இல்லை என்பதற்கு அவருடைய பண்பாட்டை தான் ஆதாரமாக சொல்கிறார். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது பிரதானம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய அம்சமாக அந்த ஒழுக்கம் இருக்கும். அதனால்தான் நிறைய ஹதீஸ்களை பண்பாடுகள் பத்தி சொல்கிற போது ஈமானை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லயகுல், யார் உங்களில் அல்லாஹ்வையும் அருமையினாலே உண்மையா நம்புறாரோ பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் வாய்மொழி மௌனமாக இருக்கட்டும். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, உங்களில் யார் அல்லாஹ்வையும் அருமையினாலே உண்மையாக நம்புகிறாரோ அவர் தன் விருந்தினரை கௌரவப்படுத்தட்டும். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அதாவது ஜாரஹு, உங்களில் யார் உண்மையை அல்லாஹ்வையும் அருமையினாலே நம்புகிறாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். இப்படி ஈமானோடு சம்பந்தப்பட்டு பண்பாடுகள் சொல்லப்பட்டது. அப்ப ஈமானுக்கு அடையாளமாக வெளிப்படையான அடையாளமாக இருப்பது நல்ல பண்பாடுகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்துக்கள் கூட பண்பாட்டை மையமாக கொண்டிருக்குது, ஒழுக்கத்தை மையமாக கொண்டிருக்குது. ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை உண்டாகக்கூடிய அம்சங்கள் ஒழுக்கச்சீர்களில் இருக்குது, பெரும்பாலும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒழுக்கச்சீர்களாக இருக்கும். உதாரணமா, ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா கல்வியை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், வீரத்தை கொடுத்திருக்கிறான், மக்கள் செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், இதை வைத்து பெருமை அடிக்கிறார். இந்த பெருமையின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இஸ்லாமிய அகீதாவை ஒருவன் புரிந்திருந்தால், இந்த கல்வி, செல்வம், வீரம், செல்வாக்கு எல்லாமே அல்லாஹ் தந்தது, இதில் நான் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்ற பக்குவம் வரும். ஒருவன் பிறர் மீது பொறாமை கொள்வது இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது பொறாமை. பொறாமை யார் மீது வருகிறது? பொறாமை என்று சொன்னால் உண்மையில பெறாமை. அவனுக்கு இருக்கிறது, நாம் பெறல, எனவே அவன்கிட்ட இருக்கிறது இல்லாம போயிடணும். இப்போ உலகத்தில் ஒருவன் செல்வமா இருக்கிறான், அவனை பார்த்து பொறாமை வருகிறது. செல்வாக்கோடு இருக்கிற அவனை பார்த்து பொறாமை வருகிறது. பதவியில் இருக்கிறான், அவனை பார்த்து பொறாமை வருகிறது. உண்மையில இஸ்லாமிய அகீதாவை விளங்க என்ன நினைப்பான்? அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் விரும்பினா யாருக்கு வேணாலும் கொடுப்பான். அல்லாஹ் விரும்பினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பட்டினி போட்டு விட்டு பிரோவுனை தங்க தட்டில் படுக்க வைப்பான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போய் சாப்பாடு வாய் திறந்து கேட்கிற நிலைக்கு ஆளானான். ஆனா அதே நேரத்தில் காரூனுக்கும் பெரும் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். யாருக்கு விரும்பினாலும் அல்லாஹ் கொடுப்பான். கொடுக்கிறது நேசத்துக்காகவும் கிடையாது, தடுக்கிறது தன்னிலையும் கிடையாது. ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல்லாஹ் அவனை விரும்புகிறான் என்பது அர்த்தம் கிடையாது, சோதிக்கிறான் என்கிறது அர்த்தம். அப்ப இந்த பக்கு அதாவது இஸ்லாமிய அகீதா இருந்தால் பொறாம வராது. இபாதத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போதும், தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, இன்ன சலாத்த தன்ஹானில் பஸ்தாயி வல் முன்கர், தொழுகை என்றது மானக்கேடான அருவறுப்பான செயல்பாடுகளிலும் உங்களை தடுக்கும். தொழுகையினுடைய நோக்கங்கள் ஒன்று மனிதனை ஒழுக்கத்தோடு வாழ வைக்கிறது. ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற போதும், ஹுது மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன் துத்தஹீருஹும் வ துஸக்கீஹும் பிஹா, அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்க ஜகாத்தை எடுங்க, அதன் மூலமாக அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்துங்கள். ஜகாத்தின் மூலமாக அவங்கள்ட்ட கஞ்சத்தனம் இல்லாம போகணும், ஏழைகள் மீது இரக்கம் வரணும், கருணை வரணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கோங்க எண்ணம் வரணும். அப்ப அதுலயும் அல்லாஹு தஆலா ஒழுக்கத்தை சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நோன்பை பற்றி சொல்கிற போதும், லால்லக்கும் தத்தகுன், இந்த நோன்பின் ஊடாக உங்களுக்கு தக்குவா வர வேண்டும். வெறுமனே பட்டினி கிடப்பது நோன்பு கிடையாது, அதாவது தீய வார்த்தைகள் தவறான நடத்தை விடுபட வேண்டும். இதை நாங்கள் ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்கிறோம். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போதும், பமன் பரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃத ஃபலா ஃபுசூக ஃபலா ஜிதால ஃபில் ஹஜ்ஜ். ஹஜ் என்றது குறிப்பிட்ட மாதங்களில் செய்யப்படக்கூடியது. அதில் யார் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொண்டானோ அவர் ஆபாசமான செயல்பாடுகள் ஈடுபட வேண்டாம், தர்க்கம் செய்ய வேண்டாம், பாவங்கள் செய்ய வேண்டாம் என்று ஹஜ்ஜிலையும் அல்லாஹு தஆலா ஒழுக்க பண்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். இபாதத்துக்களுடைய நோக்கமாகவும் இபாதத்துக்களுடைய இலக்காகவும் ஒழுக்க வாழ்க்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒழுக்க வாழ்க்கை என்கிறது ஒரு மனிதனை இலகுவாக சொர்க்கம் போக வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மூமியினுடைய நன்மை தட்டுக்கு ரொம்ப பாரமாக எது இருக்கும் என்று சொன்னால், தக்குவல்லா, அல்லாஹ்வுடைய தக்குவா என்றது ஹுஸ்னுல் குல்க், நல்ல பண்பாடுகள் என்கிறது. இந்த ரெண்டும் தான் அந்த தராசை பணிய வைக்கும், பாரமாக்கும். அதிகமான மக்கள் தக்குவாவின் மூலமாகவும் பண்பாட்டின் மூலமாகவும் சொர்க்கம் போவாங்க. நிறைய மக்கள் நரகம் போறதற்கு அவருடைய நாவும் அவருடைய மர்மஸ்தானமும் காரணமாக இருக்கும். இப்படியான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் பண்பாட்டின் மூலமாக தொழுகையாளியினுடைய நோம்பாளியினுடைய அவளை நன்மையை பெறுகிறார். இந்த மாதிரியான ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்கள் பண்பாட்டினுடைய ஒழுக்க வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இன்று உள்ள நிலைமை என்ன? இன்னைக்கு நாங்க அதாவது நிறைய மக்களை பார்க்கலாம், அவங்க மார்க்கத்தில் ஈடுபாடுடையவங்களா இருப்பாங்க. மார்க்கம் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய சில இபாதத்துகள், வழிபாடுகள், இதுல ஈடுபாடா இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பண்பாடு, நல்ல பழக்க வழக்கம் அவங்ககிட்ட இல்லாம போயிருக்கு. இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், மார்க்கம் என்றது வேஷம், இவங்க மார்க்க அடையாளங்களை வைத்துக் கொள்வது தங்களுக்கு தங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக மார்க்க அடையாளம் தேவைப்படுகிறது. இந்த மார்க்கத்தினால இவங்கள்ட்ட எந்த மாற்றமும் வரல, இது வந்து எங்களுடைய சத்தியத்தினுடைய வளர்ச்சிக்கும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் கூட தடையாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பது முஸ்லீம்களுடைய அந்தந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்களால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறான். குறிப்பா இலங்கை தென்னிந்திய வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதற்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. காரணமாக இருந்தவர்கள் வரலாற்று ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணமாக இருந்தவர்கள் வியாபாரிகளும் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சூபிகள் என்று அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர்கள். அவங்க மேல உள்ள பற்றின் காலமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். வியாபாரிகளுடைய நேர்மையான வியாபாரம் அவங்களுடைய நல்ல நடத்தைகள் இதை பார்த்து இந்த முஸ்லீம்கள் மீது இந்த இவங்களை வியாபாரம் இப்படி நேர்மையா இருக்குதுண்டா, இவங்களை உருவாக்கிய மார்க்கம் நல்ல மார்க்கமாக இருக்கும் என்கிறதுனால இஸ்லாத்துக்கு வந்தவங்களுடைய இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் இலங்கை இந்தியாவினுடைய வரலாறு சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு இந்து பெண் பெம்புள்ள சின்ன பொண்ணு ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் வேலைக்கு இருக்கிறார். அந்த முஸ்லீம் அவருக்கு இந்த வேலைக்கார பிள்ளையினுடைய வயசுலேயே சொந்தமா ஒரு மகளன் இருக்கிறார். அவர் என்ன செய்வாங்க, பெருநாளைக்கு ஆடை எடுக்கும் போது தன்னுடைய மகளுக்கு எடுக்கிற மாதிரி அதே துணி அதே ட்ரெஸ் ஒன்று வேலைக்கார பிள்ளைக்கும் எடுப்பார். பணத்தை பொறுத்தளவுல அவருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மகளுக்கு 1000 ரூபாய் ஒரு துணி எடுத்தா வேலைக்கார பிள்ளைக்கு ஒரு 1000 ரூபாய் துணி எடுத்து கொடுக்கிறார். இதனால் அவருக்கு பெரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று வரப்போறது கிடையாது. இந்த செயல்பாடு அந்த பிள்ளையினுடைய மனசுல மாற்றத்தை உண்டாக்குது. எனவே அந்த புள்ள நான் இஸ்லாத்துக்கு போக போறேன், என்ன முதலாளி அவரோட மகளுக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு உடுப்படுத்தி தாராரு என்று அந்த புள்ள இஸ்லாத்துக்கு வரப்பாண்டு. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் இஸ்லாத்துக்கு போய் நாங்க இந்துவா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னா நாங்க எல்லாருமா சேர்ந்து இஸ்லாத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு 6-7 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இஸ்லாத்துக்கு வருது. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பேரப்பிள்ளைகள் அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த பரம்பரைக்கு பேரப்பிள்ளை வரைக்கும் இருக்குது. சாதாரணமா ஒருவர் தன்னுடைய மகளுக்கு வாங்குற மாதிரியே ஒரு துணியை ஒரு வேலைக்கார பிள்ளைக்கு வாங்கியதுனால ஒரு 7-8 பேர் கொண்ட குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து அவங்க 3 தலைமுறைக்கு நிலை வந்திருக்குது. பேரப்பிள்ளை அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு அதாவது பெரிய ஒரு சிரமம். இது ஒரு தவ்வா செஞ்சு இதை கொண்டு வரணும்னா எவ்வளவு சிரமப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நாங்க அந்நிய தவ்வாவுக்குன்னு சொல்லி ஒரு பங்கம் வைக்கிறோம். சில நேரங்களில் 1,00,000 ரூபாய் தாண்டுது அவங்களுக்கு மண்டபத்துக்கு வீடியோவுக்கு அவங்களுக்கு அழைப்பு காட்டுக்கு அவங்களுக்கு பகல் உணவுக்கு இந்த மாதிரி எல்லாம் செலவழித்தாலும் இதை எங்களால் அடைய முடியாம இருக்குது. அவங்களுக்கு அறிவுபூர்வமா நிறைய விளக்கங்கள் நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாத்துல நியாயங்கள் சொல்லப்படுது. ஆனா அவங்களும் கூப்பிட்டாங்க போனோம் சரியில்லை காட்டடிச்சு வீடு வீடா கொஞ்சம் தந்தாங்க போனோம் வந்தோம்னு சொல்லி போயிடுறாங்களே தவிர மாற்றங்கள் ஏற்படுவது குறைவா இருக்கு. பண்பாடுகள் வந்து பல 1000 பயான்கள் செய்யாத மாற்றத்தை உண்டாக்கும். இதை நாங்கள் வரலாறு நெடுக்கிறமே நாங்கள் பார்த்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பாடுகளும் அவங்களுடைய பிரச்சார அணுகுமுறைகளும் அவங்களுடைய ஒழுக்கமும் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் துணையாக இருந்திருக்கிறது. நாம் அதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதாக இருக்கும். நாங்கள் சில விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்பற்றுவதில் ஆர்வம் காட்டுகிறோம். நல்லது, அது போற்றத்தக்கதுதான். ஆனால் சில விஷயங்களில் விடுவதனால் இஸ்லாத்தினுடைய முழுமையான பெருமதியை நாங்கள் அடைய முடியாம இருக்கு. நாங்கள் தாடி வைத்து படிக்கிறோம், சில பேர் நம்மளை கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லைன்னு வெச்சுக்கிறோம். சுன்னாதான் இதுக்கு நமக்கு நன்மை இருக்கு. 24 மணி நேரம் எங்களால் இந்த சுன்னாவை பேர முடியுது. இதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கையில் ஒழுக்க ரீதியான சுன்னாக்கள் இருக்குது, அதை எங்களால் கடைபிடிக்க முடியாம போயிருது. இந்த சம்பவத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி இருந்தார். அவருடைய பேர் சுமாமா. அவர் யமாமாவினுடைய சித்தரசர். முஸ்லீம்களோடு பெரும் பகையோடு அவர் இருந்தார். அவருக்கும் ரசூலுல்லாஹிக்கும் இடையில இருந்த இந்த மார்க்க ரீதியான மோதல் எப்படி இருந்தது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட இடத்தில் கொல்லுமாறு சுமாமா சொல்லியிருந்தார். சுமாமாவை கண்டிடத்துல கொள்ளுங்கன்னு ரசூல்லாவும் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இடையில மார்க்க ரீதியான பகை ஒன்று இருந்தது. ஒரு நாள் மதீனா எல்லையில சுமாமா தன்னுடைய சில நண்பர்களோடு ஹஜ்ஜிக்காக, அதாவது ஹஜ்ஜி அல்லது உம்ராவுக்காக மக்காவுக்கு போகிறார். அவரை முஸ்லிம்கள் பிடிச்சிருந்தாங்க. ஆனா அவர் தான் சுமாமா என்பது தெரியாது, சந்தேகத்துக்கிடமாக நடமாடியவங்க. பிடிச்சவங்களை கொண்டு பள்ளியில ரசூலுல்லாஹ் கட்டி, அதாவது சஹாபாக்க கட்டி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கைதிகளை பார்க்க வராங்க. பார்த்துட்டு இவர் தான் சுமாமா என்ற ரசூலுல்லாஹ் அடையாளம் கண்டு அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, மா பாது கையா சுமாமா, சுமாமா உங்க முடிவு என்னன்னு கேட்கறாங்க. இப்ப நீங்க எங்களை எதிர்த்துட்டு இருந்தீங்க, இப்ப நம்மளோட கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கீங்க, உங்களோட முடிவு என்னன்னு கேட்கறாங்க. சுமாமா சொன்ன முதல் முடிவு என்னன்னு சொன்னா, நான் செய்த அநியாயங்களுக்கு பகரமாக என்னை நீங்கள் கொள்வதாக இருந்தால் கொள்ளலாம். அவர் சொன்ன முதலாவது முடிவு, நீங்க என்ன கொள்றதுனா கொள்ளுங்க. அவருக்கே என்ன விளங்குதுண்டா, என்னை இவங்க கொண்டா கூட நியாயம் தான். அவங்க தரப்புல இருந்து பார்த்தா என்ன, அவங்க கொள்ளுவது கூட நியாயமானதுதான். ஏன்னா நான் அவ்வளவு எதிராக இவங்களுக்கு செயல்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, நீங்க என்ன விடுதலை செய்வதற்காக ஏதாவது தெண்டப்பணம் கேட்கறதாக இருந்தா எதை வேணாலும் கேளுங்க, என் கோத்திரம் தருவாங்க. மூணாவது, என்ன நீங்க மன்னிச்சீங்கடா, நன்றியுடையவனா நான் இருப்பேன். ஆனா இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இருக்க மாட்டேன். இந்த மூணு முடிவு அவர் சொல்றாரு. அவர் நம்ம சொல்லுனா தலைகீழா சொல்லுவோம், மன்னிக்கலன்னா மன்னிச்சிருங்கடா. ஆனா அவர் முதலாவது சொல்றாரு, கொள்றதா இருந்தா நீங்க கொள்ளுங்க. ஏன்னா நான் அவ்வளவு உங்களுக்கு உங்க ரத்தத்துல அந்த ரத்தம் ஓட்டியதுக்கு தண்டனையாக கொள்றதா இருந்தா கொள்ளலாம்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, வந்து சொல்றாங்க, நீங்க கைது செஞ்சது சுமாமாவை தான், அவருடைய ஒட்டகத்திலிருந்து அவருக்கு பால் கொடுங்க, இவரை கவனிச்சுக்கலன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல தலைவர் மாதிரி கவனிச்சுக்கலன்னா அதுக்கு அர்த்தமே வேறையா இருக்கும். தொண்டர்களுக்கு நல்லா தெரியும், இவர் கவனிச்சுக்கன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல சொல்றாருங்கிறது தொண்டர்கள் தன்னா புழங்கிக்குவாங்க. கன்னியாகுமரி சகோதரர்களே, சுமாமா பள்ளியில் கட்டப்பட்டிருக்கிறார். ரசூல்லான பள்ளி என்றது இப்படி கதவை தான் போட்டு அடைக்கிற பள்ளி கிடையாது. ஆரம்ப கால மசித பட்டி பார்க்கிறோம், நாய்கள் உள்ளால போய் வந்து கொண்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஓபன் பிளேஸா இருந்தது. அங்க யார் வேணாலும் வரலாம் போகலாம் என்ற நிலை இருந்தது. சுமாமா என்கிற அந்த சமுதாயத்துக்கு பெரிய எதிரியாக இருந்தவர் பள்ளியில கட்டப்பட்டிருக்கிறாரு. மூன்று நாள் இருக்கிறார். இந்த மூன்று நாளில் ஒரு சகாபியாவது எல்லாரும் போனது போல நைட்ல வந்து ஒரு ரெண்டு ஆளா அரைஞ்சிட்டு போகணும்னு வந்து அரைஞ்சது கிடையாது, ஏசினது கிடையாது. அந்த முழு சமுதாயம் எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்துக்கே நாகரிகம் சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கரண்ட் கொடுக்கறான், நாய விட்டு கடிக்க விடுறான், தண்ணி கேட்டா சிறுநீரை கொடுக்கறான், மலத்தை எடுத்து மேல பூச வைக்கிறான், சாப்பிட வைக்கிறான். இவ்வளவும் செஞ்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நாகரிகமானவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ஜாகிரியா காலம், கல்வி அளவு வளர்ச்சி இல்லாத காலம், ஒரு ஓபனான இடத்துல கைதிகள் இருக்கிறாங்க. அந்த மதீனாவோட வாழக்கூடிய நிறைய பேருக்கு அவரால் தீங்கு நடந்திருக்குது. பள்ளியில கட்டப்பட்டிருக்கிறார், அவருக்கு யாருமே எதுவுமே செய்யல. அப்ப அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் முழு கட்டுப்பாட்டோடும் பண்பாட்டோடும் இருக்கிற சமுதாயமா இருந்துச்சு. மூன்று நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க, மூணு நாளும் அவர் இதே பதிலை தான் சொல்றார். மூணாவது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்ச நாலு ஏசியாவது ஏசிக்காவது அவுத்து விடுங்க, நம்மளுக்கு சும்மா விடக்கூடாதுன்னு. ரசூல்லாஹ் எந்த கண்டிப்பும் காட்டல. அவர் சஹாபாக்கள் கூட அவிழ்த்து விடுங்க சொல்ற நேரத்தில், யார் சொல்லா என்ன, யார் சொல்லா எங்களுக்கு குடும்பத்துல இந்நார கொண்டிருக்கலாம், இந்நார வெற்றி இருக்கலாம், சும்மா அவுத்து விட சொல்றீங்களேன்னு சொல்லி அவங்க கூட கேட்கல. ஒரு அரசியல் ரீதியில பார்த்தா கூட மதீனாவில் ரொம்ப வறுமையில சகாபாக்கள் இருக்கிறாங்க. இந்த ஆளை விடுறதுக்கு பகரமா ஒரு பெருந்தொகையை நம்ம கரவிட்டுக் கொள்ளலாம், பொருளாதார பிரச்சனையாவது தீரும், அப்படியாவது அவங்க யோசிக்கல. அவிழ்த்து விட சொன்னாங்க, அவங்களும் அவிழ்த்து விட்டாங்க. அந்த சமுதாயம் முழு சமுதாயமும் அந்த அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு விட்டுக் கொடுப்புக்கு அடங்கி போற சமுதாயமா இருந்துச்சு. சுமாமா அந்த மூணு நாளைக்குல தன் கண்கூடாக இந்த காட்சிகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வருகிறார். கண்ணியத்துக்குரிய சோர்களே, மதீனாவுல ரசூல்லாவை பத்தி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு மதீனாவுல வந்து தங்கிய யூதர்களுடைய பரம்பரையினர் இருந்தாங்க, அவங்களுக்கு வராத இஸ்லாம் மூணு நாளையில இவருக்கு வருது. மூணு நாள் அவர் பள்ளியில இருந்தார். சகாபாக்களுடைய நடவடிக்கையை பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ஓதலை கேட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்கு பயம் பண்ணல, ஆனா தொழுகையில சத்தமிட்டு ஓதினாங்க. அது அவருக்கு கேட்டிருக்கும். அவர் அரபு மொழின்றதுனால அது என்னன்றது அவருக்கு புரிஞ்சிருக்கும். சகாபாக்களுடைய நடவடிக்கையை பார்க்கிறார். அவிழ்த்து விட்டதும் ஆபத்தான இடத்திலிருந்து அவசரமா போகத்தான் யாரும் விரும்புவாங்க. எனக்கு குளிக்கிறதுக்கு இடத்தை காட்டுங்கன்னு ஒரு சகாபிட்ட வந்து கேட்கிறாங்க. குளிக்க இடம் காட்டப்படுது, அவர் குளிச்சுட்டு வாரார். என்ன தைரியம் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை மீறி மதீனாவுல எவனும் எனக்கு எதிரும் செய்ய மாட்டான். மூணு நாள் அவர் விளங்குகிறார். குளிச்சுட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப வெறுப்பானவரா இருந்தவர் நீங்க தான். இன்றைக்கு நான் என்னுடைய உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப வெறுப்பானவர்கள் உங்களுடைய தோழர்கள். இன்றைக்கு நான் அவர்களை என்னுடைய சொந்த உறவுகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் வெறுப்பான பூமி இந்த மதீனா தான். எனக்கு மதீனா காரணமே பிடிக்காது. இன்றைக்கு நான் என்னுடைய பூமியை விட இந்த மதீனா பூமியை நான் நேசிக்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இப்படி மக்காவுக்கு போறதாக நியத்து வச்சிருக்கிறேன், போகணும்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போய் உம்ரா செய்யலாம், ஆனா இஸ்லாமிய முறைப்படி செய்யுங்க என்று சொல்லி அவருக்கு அதை கற்பித்து அனுப்புறாங்க. இவர் உம்ரா போகிறார், இஸ்லாமிய முறைப்படி உம்ரா செய்யறார். மக்கத்து இளைஞர்கள் இவர் யார் என்பதை தெரியாமல் இவரை தாக்குறாங்க, தாக்க முற்படுறாங்க. பெரியவங்க தடுக்கிறாங்க, இவர் யார் தெரியுமா, எமாமாவினுடைய சித்தரசர், அங்கிருந்துதான் நமக்கு கோதுமை வருது, இவருக்கு ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா நமக்கு தானியம் வராது என்று சொல்றாங்க. அப்ப இவர் அந்த மக்கா வாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறார். உலகத்திலே முதலாவது பொருளாதார தடை சம்பந்தமா பேசினவர், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த பூமியை விட்டு விரட்டி இருக்கிறீங்க, அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு தண்டனையாக உங்களுக்கு யமாமாவுல இருந்து ஒரு கோதுமையும் வராது, உங்களுக்கு நான் பொருளாதார தடை போடுகிறேன் என்று அவர் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சோர்களே, இன்றைக்கு ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதி தவறு செஞ்சார், உலக சட்டத்தில் அதாவது அரசியல் தலைவர்கள் அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை போடுறாங்க. உதாரணமா இலங்கையில் ஜனாதிபதி தவறு செஞ்சிட்டார், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அதாவது சர்வதேச சட்டங்களை பயன்படுத்தி இலங்கைக்கு பொருளாதார தடை போட்டாங்க. ஜனாதிபதி சாப்பிடலாம இருக்க போறாங்க, மக்கள் தான் அறிவாங்க. அவன் ஒரு நாள் இல்ல பல வருஷங்களுக்கு தேவையானது அவங்கள்ட்ட ஸ்டோக் இருக்கு, எல்லாத்தையும் அவன் எடுத்துக்குவான். யாரு இந்த தவறை செய்வதற்கு காரணமாக தலைமை நிலையில் இருந்தாங்களோ அவங்க பாதிக்கப்பட போறது கிடையாது, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. முஸ்லிம் நாடுகளுக்கு போடப்பட்ட பொருளாதார தடைகள் காரணமாக லட்சக்கணக்கான குழந்தைகள் மருந்து இல்லாம மூத்தாக இருக்கிறாங்க, பால்மா இல்லாம மரணிச்சிருக்கிறாங்க. அந்தந்த நாட்டு ஜனாதிபதி மாதிரி மரணிச்சது கிடையாது. அப்ப இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலை. இன்றைக்கு நாகரிகம் பேசுறவங்க இந்த சட்டங்களை போட்டு மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிற போது ரசூல் சலாஹுடைய பண்பாட்டை பாருங்கள். எமாமாவுடைய தலைவருக்கு சொல்றாங்க, நீங்க ஆரம்ப காலத்தில் எப்படி கொடுத்துருந்தீங்களோ அப்படியே கொடுங்க. அங்கு வயதானவங்க இருக்கிறாங்க, பலவீனர்கள் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. தப்பு செய்யாதவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, எனவே தப்பு செஞ்சவனுக்கு தண்டை கொடுக்காதீன்னு பரவாயில்லை என்கிற ஒரு நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவை எடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த எமாமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்ச அந்த மன்னிப்பு என்றது, அவரோடு சஹாபாக்கள் நடந்து கொண்ட அந்த பல பண்பாடு என்றது அவருடைய கோத்திரமே இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கு. அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் போலி நபித்துவவாதம் கிளப்பப்பட்ட போது முசைலமாவுக்கு எதிராக நடந்த போரில் அதிகமாக சகாதத்தை அடைந்தவர்கள், அதிகமாக உயிர் தியாகம் செய்தவர்கள் எமாமாவினுடைய தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா எமாமாவை அவர் கொன்றிருக்கலாம், ஒரு எதிரி அழிஞ்சிருப்பான். ஆனா அதே நேரத்தில் அவனுடைய கோத்திரம் பழிவாங்குற வெறியோட இஸ்லாத்தின் எதிரிகளாகவே இருந்திருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பண்பாட்டின் மூலமாக பழக்க வழக்கத்தின் மூலமாக எதிரியை நண்பனாக்கி அழிச்சிருக்கிறான், எதிரி இல்லாம போயிட்டார். ஆனா எதிரி நண்பனாக மாறியிருக்கிறார், எதிரியினுடைய கோத்திரமும் நண்பர்களாக மாறியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறாங்க, இந்த விட்டு கொடுக்கிறது எதிரிகளுடன் தாராளமான சூழல் நடந்து கொள்வது, இப்படி நீங்க நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் யாருக்கும் இடையில பகமை இருக்கிறதோ அந்த பகமை இல்லாமல் போய் நட்பு ஏற்படும், அவங்க நெருங்கிய உறவாக ஆகிடுவாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நாங்கள் நிறைய பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இன்றைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னாவை பேணக்கூடிய எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மிகப்பெரிய எதிரியை மன்னிச்சாங்க, விட்டு கொடுத்து போனாங்க, பகமை பாராட்டாம இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு பெரிய துவத்து எதிரிகள் எல்லாம் விடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவு தவறு செய்யறான், ஆனா அவனை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வருது இல்ல. மன்னிப்பு என்றது நாங்கள் கீழாகி போறதா நமக்கு நினைக்கிறோம். சரி, பக்கத்து வீட்டான விடுங்க, தாய் தகப்பன் சில சகோதரர்கள் நாங்க பார்க்கலாம், நல்ல நல்ல பிள்ளைதான் இருப்பாங்க, ஆனா உமாவோட கோபம், பாப்பாவோட கோபம், எவ்வளவு காலமான பல வருஷமா கோபம். கூட பிறந்த சகோதரர்கள் சில நேரம் பிரச்சனைங்கிறது சின்ன சொத்து விஷயத்தில் இருக்கான், அதுக்காக சில நேரங்களோட கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பான், கேஸுக்கு ரெண்டு பேரும் போக்குவரத்துக்கு செலவழிச்ச காசுக்கு அதை போல நாலு இடத்த வாங்கி போட்டிருக்கலாம், ஆனா விட்டு கொடுக்க மனசு வருது இல்ல. நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் தோட்டு போக கூடாது, விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே ரெண்டு தரப்பும் காசு செலவழிச்சிட்டு இருப்பாங்க. லோயர் மாதிரி அதாவது வக்கீல் மாதிரி என்ன செய்வான்னு சொன்னா, ரெண்டு தரப்பு வக்கீல் மாதிரி கேச இழுத்துட்டே போவான், எவ்வளவு இழுத்துதோ அவனுக்கு காசு. அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்லதான் பகைவரா இருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் தொழில் அமைப்புல ரெண்டு பேருமே நண்பர்கள், ரெண்டு பேருமே உழைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த கேச வச்சுட்டு ஆயுள் பூராக கோபத்தில் இருக்கிற நிலையை பாக்குறோம். யாராவது ஒரு ஆளுக்கு கூட விட்டு கொடுங்க, என் நம்பிக்கை தானே விட்டு கொடுங்க, இதுல எனக்கு என்ன குறைஞ்சி போக போகுது? இது விட்டு கொடுக்க மனசு வருது இல்ல. என்னன்னு கேட்டா மனசு கல்லா போயிருக்கு, எங்க மனசுல அந்த தாராள தன்மை இல்லாம போயிருக்கு. சொந்த உறவுகளுக்கு இடையிலேயே மன்னிச்சுட்டு போவோம், விட்டு கொடுத்துட்டு போயிருவோம், பழிவாங்கணுங்கிற தேவை இல்லை என்ற மனநிலை வராம இருக்குதுன்னு சொன்னா இஸ்லாம் எங்கள்கிட்ட முழுமையா வரல, உள்ளத்துல வரல, அந்த போதாம இருக்குது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையான போக்கு இன்னைக்கு நமக்கு அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு வருது. மார்க்கத்தை போதிக்கிறதுல கூட அது இல்லாம போகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக மார்க்க விஷயத்தில் தவறு நடக்கும் போது அதிகமாக கோபப்படுறவங்களாக மார்க்கத்தை போதிக்கிறவங்க இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி உலக முஸ்லிம்களுடைய புனித தலத்தில் ஒன்று, மக்காவுக்கு அடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களே தன் கையால கல்லு சுமந்து கட்டின பள்ளி, அதுல வந்து ஒரு ஆள் சிறுநீர் கழிக்கிறார். உண்மையில கவிக கோபப்பட்டிருப்போம் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க, சஹாபாக்கள் அவரை விரட்ட போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விடுங்க விடுங்க, அவர் அவருடைய தேவையை முடிக்கட்டும்னு சொல்றாங்க. அவர் சேவையை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு இருக்குதாரா, இவ்வளவு இடம் இருக்கும்போது பாலைவனமா இவ்வளவு இடம் திறந்து ஓட்டிருக்கும் போது எங்கேயாவது ஒரு பேஞ்சு தொலைனா இதுக்குள்ளேயே வந்து பெய்யற, குறைஞ்சபட்சம் இது பள்ளி மதிக்கணுங்கிறது உனக்கு தெரியாட்டியும் நாலு பேர் இருக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது உனக்கு தெரியாதா? இப்படியாவது ரசூல்லா கேட்டிருக்கலாம், கேட்டா கூட பிழையா இருக்காது நம்மளுடைய பார்வையில. ஆனா எதுக்குமே ரசூல்லா கேட்கல, என்ன சொல்றாங்கடா, இது பள்ளி வாசல், இதுல நாங்க தொழுகை நடத்துவோம், குர்ஆன் ஓதுவோம், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வோம், இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்க செய்யக்கூடாது. எவ்வளவு சொத்தா நடக்கிறாங்கன்னு பாருங்க. அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லிச்சோம்னா அது அவர்த்த மாற்றத்தை உண்டாக்குது. அவர் அல்லாட்ட துவா கேட்கிற யாரெல்லாம் இந்த சபையிலேயே முகம்மதை என்ன இந்த வேலை வேற யாருக்கு நீ அருள் புரியாது, ஏன்னா இவெல்லாம் எனக்கு அடிக்க வந்தவனும் என்ன சகாபாக்களுக்கு மேல அவருக்கு கோபம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பயிற்றுவிக்கிற வழியை பாருங்க. அதுல இருந்த சஹாபி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, அதுல ஒரு வாளி தண்ணியை ஊத்துங்க. அவங்க இருந்தது மணல் தர தண்ணி, இப்ப சிறுநீர் ஈரம் இருக்குது, அதுக்கு மேல தண்ணியை ஊத்துனா சிறுநீர் கீழே போய் மேல தண்ணி ஆயிரும், திரும்ப தொழுவதற்கு குறைஞ்சபட்சம் பேஞ்ச மாதிரி கழுகி சுத்தம் பண்ணிட்டு போயிரு. இப்படியாவது சொல்லியிருக்கலாம் ரசூல். சாதாரணமா அவன் தான் வந்து சிறுநீர் கழிச்சான், தடுக்க போன ஒரு ஆளை கூப்பிட்டு ரசூலா தண்ணி ஊத்துங்கன்னு சொல்றாங்க. இந்த கழுவி வைக்கிற இந்த சுத்தி இங்கே வந்து சிறுநீர் கழிச்சா இல்லையா சுத்தம் பண்ணிட்டு போயிரு, இல்லாட்டி இங்க வெளியே போக விட மாட்டோம்னா சொல்லி இருக்கலாம். எந்த கண்டிப்பும் அவர் மேல ரசூலா காட்டல. என்ன பாக்குறாங்கன்னா இந்த நாலு பேர் இருக்கிறதுல இப்படி வந்து சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு இவன் ஜாகிலா இருக்கான், அறிவாளி அறிவு பெற்றவனா இருக்கிறான். அவன்கிட்ட விவரம் இல்ல, இந்த விவரம் இல்லாதவன்கிட்ட போயிட்டு கல்வியை கொடுக்கணுமே தவிர கண்டிப்பா கொடுக்கலாது. அவனை கண்டிக்கிறதால எந்த பிரயோஜனம் கிடையாது. அவன்கிட்ட மாற்றம் வர வேண்டும். ரசூல் சலாஹுடைய இந்த அணுகுமுறையை பாருங்க. அதுக்காக நம்ம இது பள்ளி பிற சமுதாயத்திலே பள்ளிகளுக்குள்ள இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலையில வேற இனவாதத்தை தூண்டுற மாதிரி பள்ளி அவமதிக்கிற மாதிரி இன்றைக்கு யாராவது வந்து சிறுநீர் கழிச்சா பார்த்துக்க வேண்டிய அர்த்தம் கிடையாது. ஏன்னா மம்புக்கு செய்ததுக்கும் அறியாம செய்ததுங்கிற வித்தியாசம் இருக்குது. ரசூல் சலாஹுடைய இந்த அணுகுமுறை எவ்வளவு மென்மையாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க என்கிறது எங்களுக்கு காட்டுது. ஆனால் அந்த மென்மை தன்மை இன்னைக்கு நமக்கு அப்படியே இல்லாம போச்சு. இந்த மென்மை தன்மை எந்த அளவுக்கு இல்லாம போச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு பாப்பா ஒரு தவறு செய்யறாரு, அவரோட நம்ம சொட்டா நடந்துக்குவோம், அந்த நிலை இல்லாம போச்சு. கணவன் தவறு செய்யலாம், மனைவிக்கு சொட்டா நடக்க முடியல. மனைவி தப்பு செஞ்சா கணவனுக்கு மனைவியோட அதாவது ஒரு தாராள தன்மையோட நடந்து கொள்ள முடியாத அளவுக்கு கௌரவ பிரச்சனை, தன்மான பிரச்சனை எல்லாம் வந்து எங்களுடைய உள்ளங்களை அதாவது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நாங்க பாக்குறோம். ரசூல் சல்லாஹுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பாருங்க. மக்கா ரசூல் சல்லாஹுங்களால கைப்பற்றப்படுது. மக்கா பூமியில வாழ்ந்தவங்களில் பெரும்பாலானவங்க இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தவன், முஸ்லீம்களை அங்கிருந்து விரட்டினவன். விரட்டினதுக்கு பிறகு கூட சும்மா இருக்காம மதீனாவுல போய் அவங்கள நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்றதுக்காக சண்டை பிடிச்சவன். பொதுவாக ஒரு இடத்துல போய் போர் நடந்து ஒரு ஏரியா கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருந்தா அங்க என்ன அநியாயமோ அவ்வளவு செய்வாங்க. இன்னைக்கு கற்பிக்கப்பட்ட கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ராணுவம் அப்படித்தான் செய்யும். அந்த நேரத்தில் ராணுவ தளபதிகளும் அவங்களை லூசா விட்டுருவாங்க. நீங்க கற்பழிக்கிறதா இருந்தா கற்பழிக்கலாம், கொள்ளையடிக்கிறதா கொள்ளையடிக்கலாம். அந்த ஒரு சுமூக நிலை வர்றது கிடையாது, செய்ததெல்லாம் செஞ்சுக்காங்க. ஒரு சுமூக நிலையை நாங்கள் கொண்டு வந்தா அதுக்கு பிறகு கையடிக்க கூடாதுதான் பார்ப்பாங்க. மக்கா கைப்பற்றப்படுகிறது. மக்காவின் ரசூல்லாவுடைய முன்னிலையில் அவங்களை எதிரிகள் நிக்கிறாங்க. நான் உங்களை என்ன செய்வது நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. என்ன வேணாலும் செய்யலாம். மக்காவுடைய எதிரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க நல்லவரு, நல்லவருடைய புள்ள, எதிர்க்கிறவனும் விளங்கியிருந்தா இவர் நல்லவரு என்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பு என்று சொன்னார்கள். இந்த பொது மன்னிப்பு என்கிறது கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. 10-13 வருஷ பிரச்சாரத்தில் வராத அளவுக்கு மக்கள் பெருமளவில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான அந்த எதிரிகளை மன்னிச்சாங்க. சில எதிரிகளுக்கு சந்தேகம் இருந்துச்சு, இந்த மன்னிப்புன்னு சொன்னாங்க அந்த லிஸ்ட்ல நாங்க இருப்போமா என்று சந்தேகம் வந்துச்சு. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சந்தேகம் வந்து ஓடினவங்க அவங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக அவங்க செயல்பட்டவங்க. அபூஜைனுடைய மகன் இக்ரிமா உஹது போரில் முஸ்லீம்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு காரணமா இருந்தவர், உதைபியா உடன்படிக்கை நேரம் அவருக்கு எதிர்ப்பு நின்றவர். ரசூல்லா உம்ராவுக்கு வார நேரங்களில் உதைபியா உம்ராவுக்கு வார நேரத்தில் படையெடுத்து போனவர். இஸ்லாத்தினுடைய கடை பத்து மக்கா வரைக்கும் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தவர். அவங்களுக்கு எல்லாம் என்ன நம்பிக்கை வச்சுன்னா மன்னிப்புன்னு சொல்லிட்டாங்க, ஆனா எங்களை எல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு நாங்க எதிர்ப்பா இருந்திருக்கிறோம் நினைச்சவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு அரவணைச்சாங்க. அப்ப எவ்வளவு ஒரு தாராள போக்கு அவங்களோட மனசுல இருந்திருக்கிறோம். இந்த சுன்னா அப்படியே எங்கள்கிட்ட இல்லாம போகிற நிலையை நாங்க பாக்குறோம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ்ல அவங்களை வாராங்க. ஒரு காட்டரபி காட்டரபி நம்ம சொல்லிட்டோம், அராபின்னா நாட்டுப்புற அரபிகள். அவங்களுக்கு இன்றைக்கே உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்க. அவன் 1400 வருஷத்துக்கு முன்னால அவனுடைய லெவல் எப்படி இருந்துட்டு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ரசூல் சலாஹ் தோல் ஒரு துண்டு போட்டிருக்கிறாங்க, அந்த துண்டை பிடிச்சி இழுக்கிறார். நபி சலாஹ் வந்து அவரோட நெஞ்சில உழுகுறாங்க. இழுத்து என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, எனக்கு பைத்துல் மால் இருந்து தாங்கன்னு கேட்கிறாரு. அவருக்கு உதவி கேட்கிறாரு. உதவி கேட்கும் போது பணிஞ்சு கேட்க பண்பாடு கூட தெரியல. எனக்கு தேவை இருக்குது, அதை நான் ஒரு அதிகாரிகிட்ட எப்படி கேட்கணும் நினைப்பு கூட இல்லாம இப்படி கடுமையா நடந்துக்கிறார். சாதாரணமா நம்மகிட்ட வந்து கடனை கேட்டா கூட நம்ம திருப்பி கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி நிலையில. ஆனா ரசூல் சல்லாஹுங்க அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அனுசலாமுக்கு அவர் கேட்கறத கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கும் மென்மையாக நடக்க அவங்களால முடியுது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, நாங்க ஒரு ஆள்கிட்ட வேலை வாங்கணும்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு உமா வாப்பா கூட புள்ளட்ட வந்துட்டேன் வா கடைக்கு போயிட்டு வர சொன்னா கூட புள்ள போகாது. ஒரு உமா புள்ளட்ட கடன் ஒரு சின்னொரு வேலை வாங்கணும்னா இங்க வாங்க வாப்பா இங்க கொஞ்சம் வாங்க தண்டு சொல்லி ஆளை ஐஸ் வச்சு தான் வேலை வாங்க வேண்டியிருக்குது. இந்த ஒரு ஜனாதிபதியிட்ட வந்து உதவி கேட்கிறாரு, இவ்வளவு கடுமையா கேட்கிறாரு. அவருடைய அறியாமையை ரசூலுல்லாஹ் அவங்க விளங்கி கொண்டு அவரோடும் அவர்கள் அவங்களோட அறியாமையை பார்த்து அவங்களோட கடுந்தன்மையை அவங்களோட அதாவது நாகரிகம் இல்லாத போக்க ரசூலுல்லாஹ் அவங்க அதை ஒரு பொருட்டாக எடுக்காத நிலையில அவங்களை அணுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஜனாதிபதி. பொதுவா ஒரு ஜனாதிபதிக்கு இருந்து அவங்க அதாவது மதீனா அரசுல ஜனாதிபதி சொன்னா ஏனைய ஜனாதிபதிகளுக்கு இல்லாத ஒரு மரியாதை ரசூலுல்லாஹ் இருந்துச்சு. அதான் இஸ்லாத்துக்கு அப்போது எதிரியா இருந்தவங்களே பார்க்க மூலம் கொடுக்கிறாங்க. எத்தனையோ மன்னர்களை நாங்க பார்த்திருக்கிறோம், அந்த மன்னர்களுக்கு கொடுக்கப்படாத மரியாதை முகமதுடைய தோழர்களால் முகமதுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு உயர்ந்த மரியாதை ஒன்று இருந்தது. ரசூலுல்லாஹ் அவங்க மதீனாவுடைய ஜனாதிபதி, அங்கு முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மை, யூதர்கள் சிறுபான்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. யூதர்களில் ஒரு குழுவினர் வந்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சலாம் சொல்றாங்க. இவங்கள்ட்ட எப்பயுமே அதாவது நரித்தனம் இருக்கும். அவங்க எப்படி சலாம் சொல்றாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அர்த்தம். அதுல அந்த லாம தூக்கிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும்னு வரும். அஸ்ஸாமு அழைக்கும்னு சொன்னா நீ நாசமா போன்னு அர்த்தம். உங்க மேல மவுத் உண்டாகட்டும், நீ நாசமா போன்னு அர்த்தம். யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா சலாம் சொல்ற ஸ்டைல்ல நாசமா போன்னு சொல்லுவாங்க. சிரிச்சிட்டு அஸ்ஸாமு அழைக்கும் சிரிச்சிட்டு சொல்லுவான். அவனுக்கு தெரியும் அவன் சலாம் சொல்லல என்று. கேட்கிறவனுக்கு சலாம் சொல்ற மாதிரி இருக்கும். கேட்கிறவங்க பதில் சொல்லிட்டு போனா கிண்டலா பேசிக்குவாங்க. அடையணும் ஏசுதான் எனக்கு பதில் சொல்லிட்டு போறாங்கன்னு இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலைக்கும் உங்கள் மீது வந்து சொல்லி நிப்பாட்டாங்க. அவங்க மனைவி ஆயிஷா நாயி அவங்களுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னு விளங்கிட்டு, ஆனா ரசூலுல்லாஹ் வாலைக்கும் சொல்லிட்டு சும்மா இருக்காங்க. அவன் என்ன சொன்னாங்கிறது ரசூலுக்கு விளங்கலையோ என்று நினைச்சிட்டு ஆயிஷா நாயி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா எந்த மனைவியும் தன்னுடைய கணவன் திட்டப்படுறதை பொறுத்துக்க மாட்டாங்க. மாப்பா திட்டினா கூட மாப்பிளைய கேவலப்பட விட மாட்டாங்க. ஆயிஷா நாயி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வலைக்கும் சாமு வல்லானா, யாரை பார்த்து நீங்க நாசமா போனீங்க? நீங்க தானே நாசமா போவீங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்களை தான் அல்லாஹ் பண்டியா குரங்கா மாத்தினானே ஏச ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயிய கண்டிக்கிறாங்க. மகளையா ஆயிஷா, ஆயிஷா இது என்ன பேச்சு பேசுறாங்க? எல்லா விஷயத்திலையும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு சொல்லலையா என்று ஆயிஷா நாயிய ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அவன் மேல அவன் அவனை திருத்தலன்னு தெரியும் அவங்களுக்கு. இவங்களை திருத்துறாங்க. அப்ப ஆயிஷா நாயி கேக்குறாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையான்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஆயிஷாவை நான் என்ன சொன்னேன் நீ கேட்கலையா? நான் தான் வாழைக்குன்னு சொல்லிட்டேனே. அவங்க எனக்கு என்ன சொன்னாங்களோ அது உங்களுக்கு உண்டாகனு நான் சொல்லிட்டேனே என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்துல வச்சு இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இது ரசூலுல்லாஹ் அந்த அவங்களை விட்டு கொடுக்கிற மென்மைத்தன்மை, தாராளத்தன்மை, பழிவாங்காத போக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. சாதாரணமா சொன்னா இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியை சந்திக்கிறேன்னு சொன்னா நாங்க வேணா வீடியோவில் பார்க்கலாம், செய்தியில பார்க்கலாம், ஜனாதிபதி வருவாரு, ஒரு பிள்ளைய தூக்குவாரு, கொஞ்சுவாரு. எந்த பிள்ளைய தூக்கணும், எந்த பிள்ளைய கொஞ்சணுங்கிறதுலாம் ஏற்கனவே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இந்த புள்ளதான் அவர் தூக்குவாரு, அதுக்குரிய செட்டப் போனதான் அந்த ஆக்கள் இருக்கும். இதெல்லாம் முன்னுக்கு செட் பண்ணிடுவாங்க. நமக்கு பார்த்தா அவர் வர்றாரு, ஒரு பிள்ளைய பார்த்து இறக்கமா தூக்குறாரு, சின்ன பிள்ளையோட இறக்கமா இருக்குன்னா நீங்க பாக்கலாம். அந்த பிள்ளைய அவர் தூக்குற பிள்ளையெல்லாம் அழகா விழுப்பு போட்டிருப்பாங்க. சாதாரண கிராமப்புறத்துல நடக்காது, செட் பண்ணி வந்துருவாங்க. அவங்க கட்சிக்காரர்கள் ஏற்கனவே வந்து செட் பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளையத்தான் இவர் தூக்குவாரு, அதுக்குரிய செட்டப் இருக்கும், அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கும், அதுக்குரிய சிஐடி பிராஞ்ச் இருக்கும், அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சும்மா வந்து ரோட்டில் போற புள்ளி அவர் தூக்குற மாதிரி இருக்காது. சாதாரண ஒரு ஜனாதிபதியை சந்திக்க போறதா இருந்தா கூட போறதுக்கு முன்னாலே பல விஷயங்களை சொல்லி தருவாங்க. அங்க போனா தும்மக்கூடாது, இருமக்கூடாது, இப்படி தலையெல்லாம் ஜொலிஞ்சிட்டு இருக்கப்படாது, நிக்கும் போது அங்கே சாஞ்சிட்டு நிக்கப்படாது, அது கௌரவமா நிக்கணும், கண்ணியமா நிக்கணும், இதெல்லாம் சொல்லி தந்து தான் அனுப்புவாங்க. நம்ம நிக்கிற இஸ்டைல் கூட அவர் அவமதிக்கிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் பிழை இல்ல. ஒரு ஜனாதிபதி போய் நீங்க மரியாதையா நில்லுங்கன்னு சொல்றது. ஆனா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு ரசூலோட மனைவி இருக்கும் போது வந்து இந்த குசும்புத்தனத்தை பண்றாங்க. பொதுவா ஆம்பளைகளுக்கு ஒரு பிரச்சனை, எங்க வேணாலும் அவமானப்பட்டுக்குவான். பொண்டாட்டி முன்னால அவமானப்படுறது அவனுக்கு பெரிய பிரச்சனை தான். எங்கேயாவது அவமானப்பட்டா அந்த செய்தி யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வீட்டுல தெரியாம இருக்கும் நினைப்பான். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்க மனைவிக்கு முன்னால வச்சு இப்படி பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு பழக்கத்தை பாருங்க, அவன் பேசு தப்பா பேசினாங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன் கூட காட்டாத அளவுக்கு அவங்க நடந்து கொள்றாங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாராள மனசு வேணும். அதுவும் தண்டிக்கக்கூடிய ஆட்சியில் இருந்து கொண்டே அவங்க செய்யறாங்க. அவங்க நினைச்சா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், ஏன்னா அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. எதிர்கட்சி கிடையாது, இந்த மீடியா எல்லாம் கிடையாது, பேஸ்புக் எல்லாம் கிடையாது, எவனுக்கு எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவன் தப்பு செய்யறான்ங்கறத நான் அறிஞ்சு கொண்டேன்ங்கறத காட்டிக்கொள்ளாம அவன் பாருங்க மூடனாவே இருந்துட்டு போகலாம் என்கிற மாதிரி விட்டுட்டு போறாங்க. இந்த மனசு வருமா? சாதாரணமா இன்றைக்கு நம்மளை பார்த்து ஒருவன் பேசிட்டார்னா அவன் பேசினதை விட டபுள் மடங்கு பேசினாதான் நமக்கு மனசே ஆறுதலாம், இல்லைன்னா நமக்கு அன்னைக்கு தூக்கமே போகாது. ஆனா ரசூல் சலாம் அவன் பேசின, அவன் கெட்ட வார்த்தை பேசின, அந்த வார்த்தையை கூட தன் வாயால் அவங்க சொல்ல. ரசூல் சலாம் அவங்களை பயிற்றுவிக்கப்பட்ட சகாபாக்கள் இப்படி இருந்தாங்க. ஒரு சகாபி காபிர்களால கைது செய்யப்படுறார். கைது செஞ்சவங்களை ஒரு கூட்டம் காசு கொடுத்து வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்கன்னா, பத்ரி யுத்தத்தில் இவர் தன்னுடைய வாப்பாவை கொண்டதுக்கு பகரமாக ஆளை கொல்றதுக்கு வாங்குறாங்க. காசு கொடுத்து வாங்கி பழி வைக்கணும் கொல்லணும்னு வாங்குறாங்க. அவரை இவங்க தங்களுடைய தோட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளை சகாபாக்கள் பேணிக்கிறாங்க. அடிமைகள் தப்பி ஓடக்கூடாது, அவங்க தப்பி ஓடுறதுக்கான முயற்சி செய்யல. அவங்க மரணிக்கிற நாள் வருது, அவங்களை கொல்ல போற நாள் வருது. அவங்க தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு விரும்பி கத்தி கேட்கிறாங்க, சமர கத்தி கேட்கிறாங்க, தன்னுடைய முடிகளை வலிச்சு கொள்றதுக்காக. கத்தி கையில கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த சகாபிய கொலை செய்யறதுக்காக வாங்கி இருக்கிறவருடைய பேரப்புள்ள கிட்ட வந்துடும். இவர் என்ன செய்யறாருனா, அந்த பிள்ளைய தூக்கி மடியில வச்சுக்கிறாரு, கையில கத்தி இருக்குது. பிள்ளையனுடைய தாய் பதறி போறான், ஆஹா நாளைக்கு இவனை கொல்ல போறோம், அந்த ஆளுட கையில கத்தி இருக்குது, புள்ள அவன் கையில மாட்டிச்சது, கொன்றுருவான். இன்னைக்கு சாதாரணமா இஸ்லாத்துல பார்வையில போராடுறவங்களே இதை செய்யறாங்க. குறைஞ்சபட்சம் புள்ளையோட கழுத்துல கத்திய வச்சு என்ன உடலன்னா புள்ளைய கொன்றுருவேன், என்ன விட்டுருங்கன்னாவது உயிரை பாதுகாத்ததுக்காக செஞ்சிருக்கிறான். அந்த தாயினுடைய பதறல பார்த்தோன்னே அந்த சகாபி சொல்றாரு, சின்ன பிள்ளையில நாங்க கொல்ல மாட்டோம், இந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது செஞ்சிருவேனா நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. அடுத்த நாள் கழுமரத்தில் ஏற்றி அவர் கொல்லப்படுறார். உசுர் போற நிலை வந்தாலும் இந்த ஒழுக்கத்தேடான ஒரு வழிமுறை மூலமாக எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாது என்கிற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடான சமுதாயம் வளர்க்கப்பட்டிருக்குது. அவருடைய நடத்தைகள் அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, நாங்கள் ரசூல் சல்லாஹுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, சில சுண்ணாக்களை பேர்ந்ததுல நாங்கள் ஆர்வமா இருக்கிறோம். அதுக்காக சில நேரங்களில் அடிதடிக்கெல்லாம் நம்ம ரெடியாகிறோம், பாதிப்புகளை சந்திக்கவும் நாங்கள் தயாராகிறோம். ஆனால் ரசூல் சல்லாஹு அன்றாட வாழ்க்கையில நமக்கு காட்டி தந்த பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் என்கிறதுல நம்ம எது நமக்கு லேசா இருக்குதோ, எது நம்மளோட கௌரவத்துக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி நமக்கு தெரியுதோ, எதை செஞ்சா எங்களை மானம் மரியாதை போற மாதிரி எங்களுக்கு தெரியலையோ, எதை செய்யறதுனால நமக்கு பணிஞ்சு போற மாதிரி தெரியலையோ, அதுல நம்ம சரியா இருக்கிறோம். சில விஷயங்களை செஞ்சா நாங்க ஃப்ரெண்டாக ஆகிறோம், நாங்க விட்டு கொடுத்து போனா பணிஞ்சு போற மாதிரி இருக்குது, ஏழாமை மாதிரி ஆகிருக்குன்னு தெரிஞ்சா அந்த சுண்ணாயெல்லாம் எங்களுக்கு சுண்ணாவாக தெரியவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் மார்க்கத்துல பூர்ணமா நுழைஞ்சு கொள்ளுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இபாதத் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹுடைய சுன்னாவை முறையாக பேணக்கூடிய பக்குவம் எங்களிடத்தில் அஹ்லாக் விஷயத்தில் இல்லாம போகுது, கொடுத்த வாங்க விஷயத்துல இல்லாம போகுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எல்லாத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹுடைய சுன்னாவை கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாதாரண மனிதர் போது தங்களுடைய சொந்த தேவைக்காகவும் பொது தேவைக்காகவும் பிற இடத்துல கடன் எடுத்திருக்கிறாங்க. ரசூல் சலாம் அவங்களுடைய கடன் சம்பவங்களை நாங்க பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க யூதர்களிடத்துல கடன் வாங்கியிருக்கிறாங்க. சகாபிகளிடத்துல ரசூல் சலாம் கடன் வாங்குற மாதிரியான சந்தர்ப்பங்கள் குறைவா இருக்குது. சில வேளை சகாபிகிட்ட கேட்டா இல்லாட்டையும் அவர் கஷ்டப்பட்டு தர்ற மனநிலைக்கு ஆளாகுவார். அவருக்கு தேவை இருந்தாலும் கேட்டுக்கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகுவார். இப்படி ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம். ஒரு யூதரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை அவன் வந்து சபையில வந்து கடுமையா கேட்கிறான். சபையில இருந்த சகாபாக்களுக்கு ஆத்திரம் வருது. என்ன இப்படி ரசூல்லா வந்து அவமானப்படுத்துற மாதிரி கேட்கிறான்னு சொல்லி அவனை கண்டிக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கண்டிக்கிறாங்க. பைன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலா, அவன் கடந்து வந்திருக்கலாம், அவனுக்கு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அவரை கண்டிக்காம அவர் விஷயத்துல கடுமையா நடந்தவர் உமருல்லா. அவங்க உமருல்லாவோட சொல்றாங்க, இவருக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டகம் இருக்குதான்னு பாருங்கறாங்க. இப்ப பாக்குறாங்க, இவர் கொடுத்த அளவுக்கான சைஸ்ல ஒட்டகம் இல்ல, அதை விட பெரிய ஒட்டகம் இருக்குது. தேடி பார்த்துட்டு சொல்றாங்க, அவன் தந்த சைஸ்ல ஒன்னும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தந்ததை விட பெருசே கொடுங்க, ஏன்னா உங்களில் சிறந்தவர் கடனை அழகிய முறையில் கொடுக்கிறவர். கண்ணியத்துக்குரிய சோர்களே, சாதாரணமா ஒரு அரசியல் தலைவருக்கு யாரும் கடன் கொடுக்கறது கிடையாது. அப்படி கடன் கொடுக்கறவங்க சும்மா கொடுத்துருவாங்க, ஏன்னா திருப்பி கிடைக்காது. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கிட்டு சபையில வந்து அதை கொஞ்சம் கேவலப்படுத்துற மாதிரி கேட்கிறான். இன்னைக்கு நம்ம யார்த்தையாவது கடன் கொடுத்துட்டு ரஃபா கேட்கலாமா? கடன் கொடுத்தவனுக்கு உரிமை இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். இன்றைக்குள்ள நிலைமை என்னன்னு சொன்னா, கடன் வாங்கினவன் உரிமையோட பேசலாம், தண்டித்தனமா பேசலாம், ரஃபா பேசலாம். கொடுத்தவன் எப்படியும் காசி கைக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பணிஞ்சுதான் போகணும், இல்லைன்னா கிடைக்காது. மரியாதையா கேட்கலாம், கேட்கற மாதிரி கேட்கல, கேட்கற மாதிரி கேட்டா கொடுத்துருவேன். இந்த மனநிலை தான் இன்னைக்கு மார்க்கெட்டை பேர்ந்தவங்கிட்ட இருக்குது. நல்லா அழகா தொழுகிறாங்க, சில நேரம் தௌவா செய்யறாங்க, கடன் வாங்கிட்டு கடனை நாலு பேருக்கு முன்னால கேட்கறான். மானத்தை போக்கிட்டா, மரியாதையை போக்கிட்டா, இவனுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கறதா? நீ கோர்ட்டுக்கு போவியா, கேஸுக்கு போவியா, ஏழுதான் போட்டு பாருன்னு சொல்லி அந்த நேரத்துல நாட்டு சட்டத்துக்கு மாறுறோம் எல்லாரும். நாட்டு சட்டத்துல நம்ம கடன் கொடுத்ததுக்கு ஆதாரம் கேட்டா எழுத்து மூலமா ஆதாரம் இல்லாட்டி கோர்ட்ல ஒன்னும் செய்யலாது. இது நமக்கு சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் இஸ்லாத்தை விட்டுட்டு ஒரு குஃபருடைய சட்டத்தை நாம மனசால ஏத்துக்கிறோம். நான் ஒரு ஆட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், என்ன நம்பி அவன் கடன் தந்திருக்கிறான், எந்த எழுத்தும் இல்ல, திருப்பி கேட்கும் போது நீ கோர்ட்டுக்கு போ, கேஸுக்கு போ, என்ன ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா கோர்ட்ல ஆதாரம் பார்ப்பான். இல்ல, அப்ப நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா, இஸ்லாமிய சட்டம் இந்த கோர்ட்டு சட்டத்துல எனக்கு மார்க்கத்தை விட நாட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டு சட்டம் சிறப்பா தெரியுது. எனக்கு நியாயம், அவனுக்கு அநியாயம் செய்யறதுக்கா? அப்ப குப்புற நம்ம மனசால ஏத்துக்கொள்ள நிலை ஏற்படுது இந்த மாதிரி போக்குகளால. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த பண்பாடுகள் இல்லாம போனது இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துடைய பெரிய வீழ்ச்சிக்கு இது காரணமா இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா பொருளாதார ரீதியா முஸ்லீம்கள் நலிஞ்சு போயிருக்கிறாங்கன்னு சொன்னா, கடன் விஷயத்தில் இஸ்லாம் சொன்ன ஒழுக்கம் இல்லாம போச்சுது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னா, கணவன் மனைவி கடையில இஸ்லாம் சொன்னா ஒழுக்கம் இல்லாம போச்சுது. நிறைய சகோதரர்களுக்கு பிரச்சனை சொன்னா, சொத்து பங்கீட்டில் இஸ்லாம் சொன்னா ஒழுக்கம் இல்லாம போச்சுது. அப்ப நிறைய முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிறைய வீழ்ச்சிகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் இந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் சீர்குலைஞ்சது காரணமா இருக்கு. இந்த ஜமாத்துகளுக்கிடையில் உள்ள பிரச்சனைன்றது இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு சாபக்கேடா இருக்குது. இது கூட ஒரு கருத்து வேறுபாட்டை எப்படி அணுகிறதுங்கிற பண்பாடு, மாற்றுக்கருத்துடையவர்கள் எப்படி நடந்து கொள்ளுங்கிற பண்பாடு, ஒருவர் மேல நமக்கு வெறுப்பு இருந்தாலும் அவரோட எப்படி நடந்து கொள்ளுங்கிற பண்பாடு, இதெல்லாம் இல்லாம பண்ணதால வாரதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த ஒழுக்க விஷயத்துல நாங்க எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். எங்களிடத்துல இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கம் சுண்ணாவான ஒழுக்கங்களுக்கு முரணான நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லிட்டுன்னா, நாங்க தான் இதை களையணும். இதை வந்து வேற ஆள் வந்து களையலாது. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய வஞ்சகத்தை, பொறாமைய, பெருமைத்தனத்தை இதை நான் தான் இல்லாம, இன்னொரு ஆள் வந்து எதுவுமே செய்ய முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய பலஹீனங்களை நான் தான் மாற்றணும். உங்கள்கிட்ட பலகீனம் இருந்தா அதை நீங்க மாத்தணும். இதை மாற்றிக்கொள்வதுதான் மர்மையில் எங்களுடைய வெற்றிக்கான வழியாக இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சொல்லலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த சுன்னாவை ஒழுக்க விஷயத்துல, பண்பாடு விஷயத்துல அவங்கள்ட்ட இருந்த சுன்னாவை படிச்சு அதுல நாங்க எங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அது எங்களுடைய இன்மையினுடைய வெற்றிக்கும் மர்மையினுடைய வெற்றிக்கும் அடிப்படையாக அமையும். இதுதான் இஸ்லாம் சொன்ன அகீதாவினுடையவும் அதாவது விவாதத்துக்களுடையவும் இலக்காக இருக்குது. மனுஷனை நல்ல பண்பாடுடைய பழக்க வைக்க முடியவரா மாற்றணும். இன்னமா புயசு மக்காரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை பூர்ணப்படுத்தத்தான் நான் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய அர்த்தம் இதுதான். இதை கவனத்தில் கொண்டு எங்களை நாங்களே மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லா ஸானஹு தஆலா பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்றக்கூடிய பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தௌவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.